சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
நன்றி. உயிர்நோக்கு 48வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
அதோட முடிச்சிருக்கலாம் நூலை. அவர் என்ன சொல்கிறார், அதுக்கு பிறகும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. ஏனென்றால் இறைவனுடைய ஆனந்த தாண்டவம் என்கின்ற ஒன்று கூடாகத்தான் இந்த செட்டப் இயங்குகிறது. எந்த செட்டப், மாயை ஆணவம் கண்மம் அதோடு தொடர்பட்ட உயிர் அதற்கு பிறகு அதிலிருந்து விடுபட்டு இறைவனோடு சேர்க்கிறது என்ற அமைப்பை ஆர் செய்கிறார் என்றால் ஒருத்தர் டான்ஸ் ஆடுகிறார், அந்த டான்ஸின் மூலமாக இதை செய்கிறார். இவ்வளவுதான், பெரிய வேலையை ஒரு டான்ஸின் மூலமாக செய்து முடிக்கிறார் அவர். அப்போ நடனம் என்று நடனத்தை சொல்ல வந்தார். பிறகு நடனம் சொல்லி முடித்தோடனே இந்த நடனத்தில் ஏதாவது நுட்பம் இருக்கிறது என்றால் இருக்கிறது, இதுக்குள்ளே பஞ்சாக்கிரம் என்று 5 அக்கரங்கள் இருக்கின்றன, பஞ்சாக்கிர ரகசியத்தை சொல்லுகிறார். பிறகு பஞ்சாக்கிரம் அவள் வந்தானா என்று கேட்டால் இல்லை, அது கீழே இருந்து மேலே போனாலும் ஒரு பஞ்சாக்கிரம், மேலே இருந்து கீழே வந்தாலும் பஞ்சாக்கிரம் என்று பஞ்சாக்கிரத்தை 2 பிரித்து காட்டினார். பிறகு பஞ்சாக்கிரத்தை படி வைத்து இறைவன் என்ன தொழில்கள் செய்கிறார் என்பதற்கு அந்த 5 தொழிலையும் அதிலே வச்சு சுட்டி காட்டினார். 5 தொழிலும் சுட்டிக்காட்டி முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் என்றால் பஞ்சாக்கிரம் செய்கின்ற பயன்பாட்டினை சொல்லுகிறார். எந்த பஞ்சாக்கிரம் எதை செய்யும், ஒன்று உலகத்திலே திருவதானத்தோடு நிற்கிறபோது பஞ்சாக்கிரம், அதுக்கு மேலே போறது பஞ்சாக்கிரம். அதுக்கு பிறகு பஞ்சாக்கிரத்தினுடைய வேறு பயன்பாடுகள் சொல்லுகிறார். இங்க பாருங்க, கூட வந்தான் சித்தாந்தம். சித்தாந்தம் பற்றி எவ்வளவு பயம் இருந்தது எங்களுக்கு. சித்தாந்தம் என்றால் நான் என்ன சுயஞான போதம் என்றால் சுயஞான பூதம் என்று என்னுடைய ஆசிரியர் முந்தைய ஒரு காலத்திலே சொல்வார். அப்படிதான் நான் நினைச்சு கொண்டிருந்தோம். இப்ப பார்த்தால் கைக்குள்ள ஒரு அப்பிள் தந்த மாதிரி தந்தாகிவிட்டது. மாயை படித்து விட்டோம், கண்மம் படித்து விட்டோம், ஆணவம் படித்து விட்டோம், பசு படித்து விட்டோம், பதி படித்து விட்டோம், இவற்றை எல்லாம் இயக்குகிறதாகிய இறைவனுடைய நடனம் படித்து விட்டோம், அந்த நடனத்துக்குள்ளே புதந்திருக்கிற பஞ்சாக்கிரம் படித்து விட்டோம், பஞ்சாக்கிரத்தினுடைய வேறுபாடுகள் படித்து விட்டோம், பஞ்சாக்கிரத்தினுடைய பயன்கள் படித்து விட்டோம், மொத்தமா சைவ சித்தாந்தம் படித்து விட்டோம். இவ்வளவும் தெரிந்த ஒருவன் துணிந்து ஒரு சபையில எனக்கு சைவ சித்தாந்தம் தெரியும் என்று சொல்லலாம். ஒன்று பயமும் பயப்படுத்தவே இல்லை. நீ அதுக்கு மேலே ஏதாவது நுட்பம் கேட்டால் அடுத்த நொழி நான் கேட்டுட்டு போக வேண்டியதுதான், எல்லாத்துக்கும் பதில் சொல்லவா முடியும். இவ்வளவும் தெரிந்தால் சைவ சித்தாந்தம் எனக்கு தெரிந்து விட்டது என்று சொல்ல, இப்ப நாங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வகுப்பு படிச்சுட்டோம், 46 50 எப்பேற்பட்ட ஒரு பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து பாருங்க. கிட்டத்தட்ட 5 பாட்டு 4 பாட்டு அதிலேயும் சொல்றது தெரிஞ்சுவிட்டார். இதெல்லாம் இனி பஞ்சாக்கிரம் பூஜ்ய ரகசியங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இதை ஏன் இப்படி சொல்லி காட்டுகிறேன் என்றால் சைவ சித்தாந்தம் பற்றிய ஒரு பெரிய ஒரு பயம் தத்துவம் என்றாலே இருந்த ஒரு பிரம்மை எல்லாம் சும்மா இந்த மனுஷன் ஆறு நம்முடைய மனவாசம் கிடந்தவர் சும்மா உடத்தறிந்து இந்த இவ்வளவு தானே இந்த கையில தூக்கி தர்ற மாதிரி தந்துட்டார். இனி இந்த சொத்தை வச்சு வளர்ப்பது உண்டு, எந்த சொத்து கிடைத்தாலும் வளர்க்கிறது நம் இயல்பு தானே. ஆகவே இந்த சொத்தை தந்திருக்கிறார். பயம் இல்லாமல் தயிரை வாங்கி இதை வளர்த்துக்கொள் என்பதுதான் மற்ற நூல்களுக்குள்ளே போகிறது. நமக்கு இது ரொம்ப எளிமையா இனி விளங்க போகும். இது தெரிந்து விட்டால் இந்த சொற்கள் முதலியவை வித்தியாசப்படுமே தவிர விடயம் ரொம்ப விரிவாக போகும். ஆனால் அடிப்படை இதுதான். இதை தெரிந்து கொண்டு இந்த நூலினுடைய பெருமதியை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இதை சொல்லி காட்டினேன். இதை யார் கேட்டாலுமே நீங்கள் இனி சொல்லலாம், சித்தாந்தம்மா என்ன, மாயையில ஒரு 36 விஷயம் இருக்கிறது, கர்மத்திலே ஒரு 4-3 விஷயம் இருக்கிறது, ஆணவம் என்றால் அது என்ன என்று சொல்ல முடியும், பசுவினுடைய இயல்பு என்ன, அது சத்தாகவும் இராது அசத்தாகவும் இராது சத்தாக இருக்கும், இங்கே இருக்கிற பொழுது இதனோடு கலந்துவிடும், அங்கே இருக்கிற பொழுது அதனோடு கலந்துவிடும், அவ்வளவுதான். தனியா பசு பதிக்கு என்ன வேலை என்றால் அவர் இந்த அவர் முற்றறிவு பொருள், எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் செய்யக்கூடியவர், அவர் எந்தனோடும் கலக்காமல் மேலே நிற்பார், உயிர்கள் மேலே கொண்ட இறக்கத்தினாலே கொஞ்சம் இறங்கி வருவார். அப்படி வந்தவர் உயிருக்கு செய்கிற உபகாரம் 3 வகைப்படுகிறது. ஒன்றாய் நின்று உபகாரம் செய்வார், வேறாய் நின்று உபகாரம் செய்வார், உடனாய் நின்று உபகாரம் செய்வார் என்று தான் ஜாமி இந்த ஊர் பாசையில சொல்றது. இவ்வளவு சொல்லவன் இவ்வளவு தான் பதியினுடைய வேலை. அது முடிஞ்சால் அப்படியா அவர் இதெல்லாம் எப்படி பண்றார் சார் என்று கேட்டால் அவர் டான்ஸ் ஆடுகிறார், அவ்வளவுதான். அதுக்குதான் நடனம் என்று பெயர். நடனத்துல ஏதாவது மர்மம் உண்டா என்றால் அது உண்டு. கீழே இருந்து மேலே அஞ்சலுக்கு பொருத்தலாம், மேலே இருந்து கீழே அஞ்சலுக்கு பொருத்தலாம், அந்த அஞ்சலுக்கு நமசிவாயம். இதுதான் இந்த டான்ஸினுடைய அடிப்படை சூத்திரம். இந்த அஞ்சலத்தை சொன்னால் இது நடக்கும், இந்த அஞ்சலத்தை சொன்னால் இவ்வளவு நடக்கும். இதனாலே நமக்கு கிடைக்க போறது முத்தி. அந்த முத்தியிலே ஆன்மா எந்த நிலையிலே நிக்க போகிறது, இவ்வளவும் தான் சைவ சித்தாந்தம், இவ்வளவும் தான் உண்மை விளக்கம் என்று தெரிகிற பொழுது நமக்கும் சைவ சித்தாந்தம் தெரிந்து விட்டது என்று ஒரு தெளிவு வருகிறது. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு படிப்பித்தவர்கள் இப்படி இந்த பாடத்தை இவ்வளவு தெளிவாக சொல்லவில்லை. தெளிவாக சொன்ன குருநாதர்களை குற்றம் சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். அவர்களுடைய தரத்திலே நின்று சொன்னார்கள். நான் அதுக்குள்ளே இருந்து புடுங்கி எடுக்க வேண்டி இருந்த இந்த சாரை இப்பொழுது உங்களுக்கு அந்த கஷ்டத்தை தரக்கூடாது என்பதற்காக அந்த நான் எடுத்த அந்த எசன்ஸ் என்று சொல்கிறார்களே அந்த சாரை அப்படியே உங்களுக்கு தரேன். நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு சொல்லுகிற பொழுது இதை விட சாறு ஒழிந்து சொல்ல வேண்டும். அதுதான் அங்கே இருக்கிறது. அதுதான் அவரவர் புத்தி உணர்வுகளாக நூலை பார்ப்பது என்பது. இவ்வளவும் நிறைய பேசிவிட்டேன். நிறைய பேசினாலே அறிவு குறை என்ற அர்த்தம். இனி நூலுக்குள்ளே
ஐயா கடைசி பத்தி படிச்சிருங்க. இப்படியாக முத்திநிலை பற்றி எழும் பற்பல ஐயங்களையும் கருத்திற்கொண்டே மாணவர் நீங்கா பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றாய் கதியெடுத்து மூந்தினையும் காட்டு என கேட்கிறார்.
இதற்குதானே, அதாவது முத்திநிலை வரையும் வந்துவிட்டோம். உப்பொருளும் அழியா பொருள் என்று சொன்னாய். கதி பசு பாசம் எல்லாம் எப்பொழுதும் உள்பொருள் என்று நீ சொல்லியிருந்தாய். புத்தி நிலையிலே இவற்றை விட்டு ஆன்மா இறைவனோடு கலப்பதுதான் நிலை என்றும் சொல்லியிருக்கிறாய். அப்படியானால் அந்த முத்தி நிலையிலே இந்த பசுவும் பாசமும் என்ன செய்யும்? சாரி, ஆனந்த மலங்கள் என்ன செய்யும்? எப்பொழுதும் ஒன்றாக இருக்கிறது என்றால் பதியும் பசுவும் சேர்ந்து விட்டது. இப்ப பாசத்தினுடைய நிலை என்னாக போறது என்று மாணவன் கேட்கிறான். இதெல்லாம் இனி மேல வியாக்கியானங்கள் தான். அதுக்கு குரு சொல்ல போகும்.
நீங்க பதியினை போல் நித்தம் பசு பாசம் என்றாய் கதியெடுத்து மூன்றினையும் காட்டு என கேட்கிறார். இதற்கு ஆசிரியர் அருளிய விடையை அடுத்த செய்யுளில் காணவிருக்கிறோம். இதோடு முடிச்சுள்ளது.
மலம் மூன்றும் அல்லை, பதி முட்டி நிலையிலே பதி எங்க இருக்கும், பசு எங்க இருக்கும், பாசம் எப்படி நிற்கும், அதுதான் கேள்வி. பாசத்துக்குள்ளே மூன்றும் அடங்கிவிடும்.
பாடல் 50 பக்கம் 193. முத்தியில் முப்பொருள் உள்ள நிலைமை. முத்திதனில் மூன்று முதலும் ஒழிய கேள் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள் அப்பா.
அன்புடனே கண்டுகொள் அப்பா என்பா. ஆனா அவளை தொடங்கு அந்த ஓசையில அந்த நிக்கிறது தெரிய வரும். அன்புடனே கண்டுகொள் அப்பா.
ஐயா நீங்க சொன்ன இலக்கணம் இதுல வந்துச்சுங்க, சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. பதவுரை. அப்பா நன் மாணாக்கனே, முத்திதனில் பரமுத்தி நிலையில் மூன்று முதலும் முப்பொருளும் அழிவின்றி நிற்கும் முறைமையை மொழிய கேள் யாம் கூறுகின்றோம் கேட்பாயாக.
சுத்த அனுபவத்தை மூன்று முதலும் மொழிய கேள். நான் இப்ப சும்மா இன்றைக்கு சொன்னதில்லை ஞாபகம். மூன்று முதலும் மொழிய கேள், மூன்று முதலும் மொழியக்கள், மூன்று வார்த்தைகள் மோனைச்சுக்களாகவே இருக்கின்றன. கேளும் மூணாவா வந்திருந்தால் அது முற்று மோனையாக வந்திருக்கு. கொஞ்சம் இனிமேல் கவிதை படிக்கிற பொழுது தத்துவமும் படித்துக்கொண்டு தமிழும் படியுங்க.
மூன்று முதலும் முப்பொருளும் அழிவின்றி நிற்கும் முறைமையை மொழிய கேள் யாம் கூறுகின்றோம் கேட்பாயாக. சுத்த அனுபோகத்தை தூய பேரின்பமாகிய போகத்தை துய்த்தல் நுகர்ந்து கொண்டிருப்பது அணு ஆன்மா. மெத்தவே மிகவும் இன்பம் கொடுத்தல் அவ்வின்ப நுகர்ச்சியை ஈடு இடையீரின்றி கொடுத்து வருவது இறை சிவமாகிய முதற்பொருள். இத்தை இதை அதாவது இவ்வின்பத்தை விளைவித்தல் முத்தான்மா நுகர்வதற்கு தான் மறைத்தலை செய்யாது மடங்கி நிற்றல் மூலமாக ஏதுவாய் நிற்பது மலம் ஆணவ மலம். அன்புடனே இவ்வுண்மையை தலையாய பிரமாண நூல்களின் கூற்றுக்களில் அன்பு வைத்து கண்டுகொள் நீ உணர்ந்துகொள்.
அதாவது மூன்றும் அங்கங்கே நிற்கும் முத்தினில் என்று கேட்டா அதை ஒரே பாட்டில் அந்த மனுஷன் சொல்லி முடிக்கிறார். மூன்றும் என்ன செய்யும் என்கிறார். இந்த பாடலை திருப்பி ஒரு தரம் படியுங்கள்.
முத்திதனில் மூன்று முதலும் மொழிய கேள், சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு,
மெத்தவே அனுபவத்தை, சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு, அதாவது பரமுத்தியை ஆன்மா அனுபவிக்கும். ஆன்மா என்ன செய்யும் என்று கேட்டாயல்லவா, சொல்லிவிட்டேன். பரமுத்தியிலே அந்த பரமுத்தி அனுபவத்தை, அனுபவம் என்பது அந்த உயர் முத்தி நிலையை ஆன்மா அனுபவிக்கும்.
மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை,
மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இந்த அனுபவிக்கிற இன்பத்தை இறை கொடுக்கும். நீ கேட்ட மூன்று பொருளும் என்ன செய்ய கேட்டாயே, பதி பசுபாசம், பசு பதியை அனுபவிக்கும், பதி அந்த அனுபவத்தை பதுவு கொடுக்கும். முத்தி நிலையில ரெண்டு பேருடைய வேலை முடிந்து விட்டது. அடுத்தது
இத்தை விளைவித்தல் மலம்,
இந்த ரெண்டும் ஒன்று கலப்பதற்கு துணையாக நிற்பது மலம். அங்கேயும் மலம் தான் மடங்கி இவற்றை சேர விடும். அதுவரை மடங்காமல் பிரித்து நின்ற இந்த மலம் முத்து நிலையிலே தான் மடங்கி இவற்றை சேர விடும். இதுதான் முத்து நிலையிலே மலத்தினுடைய வேலை என்கிறார். இனி நீங்கள் உரைவாசித்தான் விளங்கும், இந்த பத உரைவாசித்தான் விளங்கும்.
அன்புடனே கண்டுகொள் அப்பா, பதவுரை வலது பக்கம் ஒண்டி வாசிக்கிறீங்க அந்த உரை. நன்மாணாக்கனே, பரமுத்தி நிலையில் முப்பொருளும் அழிவின்றி நிற்கும் முறைமையை யாம் கூறுகின்றோம் கேட்பாயாக. தூய பேரின்பமாகிய போகத்தை நுகர்ந்து கொண்டிருப்பது ஆன்மா, மிகவும் அவ்வின்ப நுகர்ச்சியை இடையீடின்றி கொடுத்து வருவது சிவமாகிய முதற்பொருள். இதை, அதாவது இவ்வின்பத்தை முத்தான்வா நுகர்வதற்கு தான் மறைத்தலை செய்யாது மடங்கி நிற்றல் மூலமாக ஏதுவாய் நிற்பது ஆணவ மலம். இவ்வுண்மையை தலையாய பிரமாண நூல்களின் கூற்றுக்களில் அன்பு வைத்து நீ உணர்ந்து கொள்.
ஓ, இந்த மூன்றும் முத்து நிலையிலே என்ன செய்யும் என்பதை சொல்லென்று விட்டால், நாங்களே கவிதையா சொல்றது என்றால் எங்களுக்கு ஒரு 15 கவிதையாவது வேணும் இவ்வளவும் சொல்றது. அந்தால் இந்த கேள்விக்குள்ளேயே, இந்த பாட்டுக்குள்ளேயே முதல் வரியே கேள்வியா, நீ இதுதானே கேட்டாய் என்பதை சொல்லி, கடைசி வரையிலே இதுதான் என்று சொல்லி, இந்த ரெண்டு வரிக்குள்ளே இந்த மனிதன் இவ்வளத்தையும் சொல்லிவிட்டார். இதுதான் தெளிவு என்பது. எப்பவும் ஒரு விஷயம் தெளிய 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 வார்த்தைகளுடைய தேவை குறைந்து கொண்டே போகும். வார்த்தையினுடைய தேவை அதிகரிக்கிறது என்றால் தெளிவு குறைகிறது என்று அர்த்தம். அவருடைய தெளிவை இந்த வெண்பாவுக்குள்ளே முதலடியிலே நீ இதை கேட்டாயப்பா என்று இதுதான் செய்யும் என்கிறார். நடுவிலே இன்பத்தை சிவம் கொடுக்கும், ஆன்மா இன்பத்தை வாங்கும், இவை இரண்டும் கொடுத்து வாங்குவதற்கு இடையூறில்லாமல் ஆணவம் தான் அடங்கி நிற்கும். நான் முத்தி நிலையிலே வேலை. எனக்கு உண்மையிலே இந்த நூல்களை படித்த பிறகு இப்படித்தான் பேச வேணும் போல ஒரு ஆசை வருகிறது. பேச்சிலே இந்த இயன்று இந்த வெட்டு துண்டுகள் எல்லாம் நீக்கி விடவும். மரங்கள் அறிகிற பொழுது, பலகை வரைகிற பொழுது நூல் பிடித்து ஒரு கோடு போடுவாங்க, நூல் பிடித்து ஒரு கோடு போடுவாங்க. மரம் அறிகிறது பார்த்துருக்கிறீர்களா, மரணத்தினுடைய எல்லைகளிலே வளைந்து நெளிந்து இருக்கும். அப்போ ஒரு நூல் பிடித்து கோடு போட்டு விட்டு அந்த கோட்டிலே அறுத்தாருன்னா பலகை அப்படி துண்டா வந்து விடும். நூல் என்று ஏன் நம்முடைய புத்தகங்களுக்கு பெயர் வந்தது என்பதற்கு இலக்கணத்திலே அதைத்தான் ஓமானமாக சொல்கிறார். அதாவது இந்த வளைவு நெளிவுகளை நீக்குவதற்கு பயன்படுத்துகிற மரத்தை அறுக்கிறப்படுகிற நூல் போல இந்த நூலும் நம் மனக்கோட்டத்தை நீக்குகிற நூல் என்றபடியால் இதற்கு நூல் என்று பெயர் வந்தது என்று இலக்கண நூலே சொல்கிறார். மரக்கோட்டம் நீங்கும் நூல் போல இது மனக்கோட்டம் நீக்கும் நூல். ஏன் நூல் என்று வந்ததுன்னா அதெல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துட வேண்டும். அப்படி பேசுகிற ஒரு பேச்சு, அப்படி ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் இல்லாமல் பேசுகிற பேச்சு இருந்தால் அது அழகுதான். ஆனால் அது அறிவுலகத்துக்கு தான் அழகு. காதல் உலகத்துக்கு அது எல்லாம் கழிவு சொல்லி ஓட பேச வேணுமா, அங்கே வெட்டுண்டு துண்டு ரெண்டா பேசினா அது போயிடும். அதையும் நம்முடைய நூல்கள் சொல்லி இருக்கிறதுன்றதுதான் அதிசயம்.
பொழிப்புரை நான்
திருக்குறளே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நாமத்துப்பாடு எல்லா இடத்திலும் வார்த்தை பிரயோகங்களை பற்றி வைத்திருக்கிறார். நாமத்துப்பாடலை வைக்கிற பொழுது என்ன சொன்னார்னா, புனைந்துரைத்தல் என்று வைத்தார். நலன் புனைந்துரைத்தல் என்று அதிகாரம். பொய்ய சொல்லாதே என்று சொன்ன திருவள்ளுவரே பொய் சொல்லு என்கிறார். ஏனென்றால் அங்கே கொஞ்சம் பொய்கள் சொன்னா தான் எழுதுபடும். இருக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் சொல்ல வேண்டாம், அடுத்த நாளிலும் ரொம்ப பெரிய வேண்டி வந்தது.
சரி, பொழிப்புரை நன் மாணாக்கனே, பரமுத்தியில் முப்பொருள்களும் உள்ள முறைமையை கூறுகிறோம். கேள், தூய பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பது உயிர். அவ்வின்பத்தை இடையீடன்றி கொடுத்து கொண்டிருப்பவன் இறைவன். அப்பேரின்பத்தை விளைவித்து நிற்பது மலம். இவ்வுண்மையை உணர்ந்து கொள். விளக்கம். புத்தியிலும் உயிர் தனியொரு முதல். உயிர் பேரின்பத்தை அனுபவிக்கிறது என்பதன் மூலம் உயிர் முத்தி காலத்திலும் நிலையாக உள்ள பொருள் என்பது புலனாகிறது. உயிர் சிவமாகிறது என்றால் உயிர் முற்றிலும் அழிந்து சிவத்தோடு சேர்ந்து விடுகிறது என்பது கருத்தன்று, அதன் கருத்து வேறு. அதனை சற்று முன்னே 46 செய்யுளில் உரையில் விளக்கியிருக்கிறோம். ஆகவே முத்தியிலும்
ஞாபகத்தில் வச்சிருக்கிறார், நமக்கு மறந்து போய்விட்டது. 46 பாடல் உரை பார்த்தால் முடியும். அதாவது இது நாங்கள் திரும்ப திரும்ப படித்ததன்றபடியால் தெரிகிறது, முத்தி நிலையிலையும் உயிரும் சிவமும் ஒன்றாகி அனுபவிக்கிறதே தவிர அவை வேறு வேறுதான். இது சித்தாந்திகளுடைய அசைக்க முடியாத கொள்கை. அப்படி இல்லாத பட்சத்திலே உயிரும் இறையும் ஒன்றாகும் என்றால் முப்பொருள் உண்மை என்று சொல்வது பொருந்தாது. ஏனென்றால் ஒன்று மறைந்து இன்னொன்றாகி விடுகிறது என்றால் பிறகு அது நிலைக்காத பொருள். ஒன்று இன்னொன்றாக மாறும் என்றால் அது தோன்றிய பொருளாக இருக்க வேண்டும். இது மூன்றும் நிலைத்த பொருள் என்று சொல்லிவிட்டபடியால் முக்கிய நிலையிலேயும் ஆன்மா வேறுதான், ஆனால் ஒன்றாகி அனுபவிக்கும். இதை இவர்கள் நூல் முழுவதும் சொல்வார்கள்.
46 பாட்டு வந்து தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்திதனில் சித்தமலம் மற்றார் செறிந்திடுவது என்று மறை சத்தியமா ஓதியிடும் தான்.
அதனுடைய ஒரே விளக்கத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அதாவது கலப்பிலும் அது வேறுபாடு உண்டு. அதுதான் அங்கு சொல்ல வந்தது.
அதனை சற்று முன்னே 46 செய்யுளின் உரையில் விளக்கியிருக்கிறோம். ஆகவே முத்தியிலும் உயிர் தனியொரு முதலாக உள்ளது என்பதை அறிதல் வேண்டும். உயிரை அணு என்று குறிப்பிட்ட காரணம், அணு என்பது கட்டு நிலையில் நிற்கும் உயிரை குறிக்க வழங்கும் பெயராகும். ஆணவ மலத்தின் மறைப்பால் உயிரினது விரிந்த அறிவு சுருங்கிய அறிவாகி சிறுமைப்பட்டு நிற்றலின் அச்சிறுமை கருதி உயிர் அணு எனப்பட்டது.
அது ரொம்ப சாதாரணமா வழங்கப்படுத்த, அதாவது ஆன்மாவுக்கும் வியாபக அறிவு உண்டு, ஆணவ கலப்பினாலே அது நுண்மைப்பட்டு சுருங்கி போய் நிற்கிறபடியால் அணுபளவாக நிற்கிறபடியால் கட்டுண்ட நிலையிலே ஆன்மாவுக்கு அணு என்று பெயர்.
அச்சிறுமை கருதி உயிர் அணு எனப்பட்டது. அச்சிற்றறிவு நீங்கி விரிந்த அறிவனை பெற்றுவிட்ட இம்முக்தி காலத்திலும் உயிரை அணு என்று ஆசிரியர் குறிப்பிடுவது ஏன் என்று எண்ணலாம். ஒரு கருத்து பற்றியே ஆசிரியர் இவ்விடத்தில் உயிரை அணு என்றார்.
வெள்ளவனே கேள்வியை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கட்டு நிலையிலே ஆணவப்பட்டு தன் இயல்பிலே இருந்து சுருங்கி நிற்கிற ஆன்மாவுக்கு அணு என்று பெயர் சொல்வது வழக்கம் என்பது நாங்கள் படித்தோம். இங்கே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற விஷயம் முத்தி நிலை பற்றியது, அதுவும் பரமுத்தி நிலை பற்றியது. இங்கே ஆன்மாவை குறிப்பதற்கு அணு என்ற வார்த்தையை போடலாமா என்று இந்த உரையாசிரியர்கள் இல்லாவிட்டால் இந்த கேள்வியே நமக்கு தெரியாமல் வந்துவிடும். அதாவது கட்டுண்ட நிலையிலே அணு என்று சொல்வது சரி, முத்தி நிலையிலே ஏன் அணு என்று இந்த வார்த்தையை போட்டா என்பதை ஒரு கேள்வியாக்கி பதில் சொல்லுகிறார். வாசிப்பது என்பது வெறும் வார்த்தைகளை கடந்து கொண்டு போவதல்ல. வாசிப்பது என்பது அந்த வார்த்தைகளினுடைய பொருளையும் கடந்து செல்ல வேண்டும். பொருளை விட்டுவிட்டு வார்த்தைகளை தாண்டி கொண்டு போவது போல இருக்கப்படாது. அதிலே நாம் ஒவ்வொரு வரியும் விளங்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சொல்லும் விளங்கினால்தான் இந்த நூல்கள் படிக்கலாம்.
ஒரு கருத்து பற்றியே ஆசிரியர் இவ்விடத்தில் உயிரை அணு என்றார். வெள்ளமென பெருகும் இறை இன்பத்தில் மூழ்கி உயிரானது சிறிதும் புலனாகாது நிற்கும் என்பதை குறிக்கவே உயிரை அணு என்றார்.
இதெல்லாம் கற்பனாசுரம். அதாவது உரையாசிரியருடைய அவர் கச்சேரி பாடுறார். அதாவது அங்கே அணு என்று சொல்லலாம், ஆன்மாவை அணு என்று சொல்லி குடிச்சு விட்டு நாங்கண்டா போய்விடுவோம். முத்தி நிலையிலே ஏன் அணு என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டு சொல்கிறார். அங்கே மலவயப்பட்டு அது சிறுமை கொள்ளும், இங்கே இறைவயப்பட்டு அது சிறுமை கொள்ளும். அதனாலே இங்கும் அதை அணு என்று சொல்வதிலே தப்பில்லை என்கிறார்.
புலனாகாத தன்மை அணுவுக்கும் உண்டு, பேரின்ப நுகர்ச்சியை தலைப்பட்ட உயிருக்கும் உண்டு. அவ்வொற்றுமை கருதியே உயிரை அணு என்றார். முத்தியில் ஆணவ மலத்தின் நிலை. இனி முத்தியில் ஆணவ மலத்தின் நிலை என்ன? இத்தை விளைவித்தல் என்பதன் மூலம் மலமும் முத்தி காலத்தில் நித்தமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. அது எவ்வாறு இருக்கும் என்பதை நோக்குவோம். உயிரிடத்தில் திருவருள் ஒளி மேலிடுதலால் ஆணவ இருள் அதன் கீழ்பட்டு அடங்கி விடுகிறது. மந்திரத்தால் நெருப்பின் ஆற்றலை கட்டுப்படுத்த வல்லவர் நெருப்பின் நடுவில் நின்றாலும் அஃது அவரை சுடுதல் இல்லை. அப்பொழுது நெருப்பினது சுடும் சக்தி எங்கே போயிற்று? அச்சக்தி எங்கேயும் போய்விடவில்லை, இல்லாமல் கெட்டொழியவில்லை, இருந்தும் இல்லாததாய் அவரிடத்தில் செல்ல மாட்டாமல் மடங்கி நிற்கிறது. அதுபோல முத்தி காலத்தில் ஆணவ மலம் இருந்தும் அதன் மறைப்பு சிவமே எனும் ஒன்றாய் எனும்படி ஒன்றாய் நிற்கும் உயிரிடத்து செல்ல மாட்டாமையால் அது தன் சக்தி மடங்கி இல்லாதது போல் நிற்கும்.
நடராச வடிவில் விளங்கப்படுத்துகிறார், ஓமையை வைத்து விளங்கப்படுத்துகிறார். இப்போ இறை படித்து விட்டோம், முத்தி நிலையிலே இன்பம் கொடுக்கும், பசு இன்பம் பெறும், இது ரெண்டும் படித்து விட்டோம். ஆணவம் என்ன செய்யும் என்றால் அது இருக்கும், ஆனால் இந்த முத்தி இன்பத்துக்கு தடையாக இல்லாமல் இருக்கும் என்று சொன்னார். அது எப்படி? ஆணவம் இருந்தாலே தடைதானே. ஆணவம் என்ற ஒன்று இருந்தாலே முத்தி நிலையை அடைய விடாமல் பண்ணுவதற்கு தானே ஆணவம் என்று பெயர். ஆணவமும் இருக்கும் ஆனால் தடை செய்யாதென்றால் அது எப்படி என்று ஆணவன் கேட்கிறான். அதற்கு அவர் ஒரு உவமையினூடாக பதில் சொல்லுகிறார். பழைய காலத்திலே இந்த மந்திர பயிற்சி உள்ளவர்களுக்கு ஒரு ஆற்றல் இருந்தது. அதெல்லாம் இப்பொழுது நம்முடைய நாம் அதெல்லாம் கைவிட்டு விட்டபடியால் நமக்கு அது தெரியவில்லை. மந்திர கட்டு என்று மந்திரக்கட்டுகள் போடுவார்கள். அதாவது மந்திரக்கட்டு என்றால் நீங்கள் வெறுமை இந்த சமயத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். சவுண்டாலே சில விஷயங்களை கட்டுப்படுத்துவோம். இது இந்த நுட்பம் எப்பேற்பட்ட அறிவு என்று தெரியுமா உங்களுக்கு? அதுவும் என்னவென்றால் இயற்கையிலே இருக்கிற சில விஷயங்களை கட்டுப்படுத்துவது. சவுண்டாலை கட்டுப்படுத்துறது இப்பவும் விஞ்ஞானத்தில் பல விஷயங்கள் சத்தத்தாலே கட்டுப்படுத்துற முறைகள் வந்துவிட்டது. இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பஞ்சபூதங்களையே கட்டுப்படுத்துவார்கள். காற்றை கட்டுப்படுத்துவார்கள். காற்று எங்களுடைய இந்த கொழும்பிலே அது ஒரு அதிசயம் போல இந்த இரண்டாவது இந்து மாநாடு என்ற ஒரு மாநாட்டை இப்பொழுது நாளைக்குன்னு ஒரு 30-40 வருஷத்துக்கு முதல் நடத்தினார். கொழும்பிலே நடந்தது. ராஜதுரை என்று ஒரு அமைச்சர் இருந்தார். அவருடைய தலைமையிலே ஒரு இரண்டாவது இந்து மாநாடு என்ற ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. பெரிய அளவிலே நடத்தப்பட்டது. அதற்கு பல யோகிகளை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார்கள் அந்த மாநாட்டுக்கு. அந்த மாநாட்டிலே எல்லாரையும் இயக்க பண்ணின விஷயங்கள்ல ஒன்று லிங்கம் கொடுக்கறது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது இப்பொழுதும் பண்ணுகிறார்கள். இயற்கையிலே ஏதோ ஒரு ரகசியம் பண்ணினோமே அது லிங்கமாக கொடுக்கும். கடும் மழை வந்தது. அது ஒரு பெரிய கடைசி நாள் விழா. ஒரு பெரிய வழியிலே நடத்தியிருந்தார்கள். கட்டும் மழை இருட்டி அடித்து கொட்ட போகிறது என்று வந்தவுடனே அந்த யோகிகளிலே ஒருவர் அந்த அந்த மேகம் நோக்கி கை நீட்டி அவர் ஏதோ மந்திரம் சொல்ல அத்தனை நிமிஷம் அந்த மேகம் கலைந்தது. எல்லாரும் கண்கூடாக பார்த்தார். இதெல்லாம் ஒன்றும் அதிசயம் அல்ல, மந்திர கட்டுகள். இது பண்ண முடியும் என்பதை நம்முடைய நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய சொத்துக்கள். அதுபோல பழைய காலத்திலே இந்த அது சாதாரணவர்கள் கூட கூத்தாடிகள் போல இந்த வீதி வழியை நிச்சய காட்டுகிறவர்களே அவர்கள் இந்த மந்திரக்கட்டை பரம்பரையாக பயிற்சி பண்ணி வைத்திருந்தார். அந்த மந்திரக்கட்டை செய்து கொண்டு நெருப்புக்குள்ளே இறங்குவார்கள். நெருப்பு அவர்களை சுடாது. ஏனென்றால் அந்த மந்திரக்கட்டு நெருப்பை கட்டி வைத்துவிடும். நெருப்பு இருக்கும், சுடுகிற தன்மை இழந்து போய் நிற்கும். நெருப்பு இருக்கும், சுடுகிற தன்மை. அதுக்குள்ளே அவர் இறங்கி இந்த அப்பா நான் நெருப்புக்குள்ள நிற்கிறேன்னு மற்றவங்கலாம் காசு கொடுத்து போயிடும். இது இதை உவமையாக சொல்லுகிறார். இந்த முத்திநிலையில ஆன்மா ஆணவம் என்ன செய்யும் என்றால் அது மந்திரத்தினாலே கட்டுப்பட்ட நெருப்பு போல முத்து நிலையிலே ஆன்மா இறையோடு சேர நிற்கும். ஆனால் அது தன்னுடைய மறைத்தல் சக்தியை இழந்து போய் நிற்கும். அப்படி நிற்பதுதான் முத்து நிலையிலே ஆணவத்தினுடைய வேலை என்று விளக்கப்படுத்துகிறார்.
நடராச வடிவத்தில் முயலகனை திருவடி கீழ் அழுத்தி வைத்திருப்பதிலிருந்து முத்தியில் ஆணவ மலம் அடக்கப்பட்டுள்ளதே அன்றி இல்லாமல் போகவில்லை என்று தெரியலாம்.
ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் சொல்றாரு. அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறத விட இல்லாமல் போகவில்லை என்பதை அந்த உருவத்தான் சவத்தை சொல்லுகிறார்.
இவ்வாறு மலசக்தி மடங்கி நிற்றலையே மலம் கெடுதல் என்றும் மலம் நீங்குதல் என்றும் நூல்கள் கூறும். பெத்தத்தில் இறை இன்பம் உயிரெடுத்து விளைய ஒட்டாது தடுத்து நின்ற ஆணவ மலம் முத்தியில் அங்கனம் செய்ய மாட்டாமல் இருக்கும். இங்கனம் மலம் தான் மடங்கி நிற்றலால் இறை இன்பம் உயிரெடுத்தே விளைவதற்கு இவ்வகையில் காரணமாயிற்று. இதனை கருதியே இத்தை விளைவித்தல் மலம் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர்.
என்ன இருக்கா
ஒன்னு ஒரே சின்ன பத்தி இருக்கியா? இதுவரை கூறியவற்றால் முத்தியில் ஆணவ மலம் உண்டு, ஆயினும் அதனால் உண்டாகும் பந்தம் இல்லை என்பது புலனாகும். இந்நிலையை விடுபட்ட நிலை என்று கூறலாம் தானே. இதோட இந்த பாட்டு முடியுதுங்க.
அதாவது முத்து நிலையிலே இறை என்ன செய்யும், உயிர் என்ன செய்யும், கலை என்ன செய்யும் என்ற மூன்றையும் விளங்கப்படுத்தி விட்டார். எல்லாவற்றையும் அந்த நாட்டியத்திலேயே கொண்டு போய் வைத்து சொல்லுகிறார். எங்கள் இலங்கையிலே ஆனந்தகுமார் சாமி என்று ஒரு பெரியவர் நன்றாக தத்துவம் படித்த ஒருத்தர், டான்ஸ் ஆஃப் சிவாவோ ஏதோ ஆங்கிலத்திலே ஒரு நூல், அது ரொம்ப பிரபலமான நூல் எழுதியிருக்கிறார். நாட்டிய ரகசியங்களையே வைத்து அந்த நூல் எழுதப்பட்டிருப்பதாக சொல்வார்கள். எனக்கு அந்த பெயர் கழிப்பட்டிருக்கிறேன், இதை விட அந்த நூல் வெட்டி தெரியாது. ஆனால் பலரும் போற்றுகிற நூல்களிலே ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இன்றைய பாடலிலே நாம் படித்துக் கொண்ட விஷயம் நிலையிலே ஆனா பதி பசு பாசம் என்ன மாதிரி நிற்கும், என்ன வேலையை செய்து கொண்டிருக்கும் என்பதை இந்த பாடல் கூட விளங்கினோம். நேரம் அதிகம், எனக்கு மணிக்கூடு இன்றைக்கு என் கைக்கு பக்கத்திலே இல்லாதபடியால் நேரம் தெரியவில்லை. இன்றைக்கு பெரும்பாலும் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.